அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் பத்திரமா இருங்க, வீட்டிலேயே இருங்க. இன்னைக்கு சுஜாதாவின் இன்னொரு கதையை கேட்போம். கதையின் பெயர் இரண்டனா. இப்போதும் சிலர் இரண்டனா நாலனா என்ற சொற்களை பயன்படுத்தினால் சுதந்திர காலத்திற்கு முன் பிறந்தவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். இரண்டனா ஒரு தனி நாணயம், பித்தளை சதுர வடிவில் இருக்கும். ஒரணா போல் அசிங்கமாக நெளிநெளிகள் இல்லாமல் கூர்மையான முனைகளை மழுப்பி ஒரு பக்கத்தில் ஆறாம் ஜார்ஜ் மன்னர் தன் தலையில் கிரீடத்துடன் சைடுவாக பார்த்து கொண்டிருப்பார். அவர் கிரீடத்தை தூக்கி பார்த்தால் அப்போதுதான் கிராப் வெட்டி கொண்டிருக்கலாம் என்று தோன்றும். இரண்டனா அந்த தினங்களில் பொருளாதாரத்தில் முக்கியமான நாணயம். இந்த நாட்களில் 8 பைசாவுக்கு சமம் என்று அதை அலட்சியம் பண்ணிவிடாதீர்கள். நான் சொல்லும் நாட்களில் ஸ்ரீரங்கம் டு திருச்சி பஸ் கட்டணம் இரண்டனா, பெனின்சுலர் கஃபேயில் தோசை இரண்டனா, கிருஷ்ணன் கோட்டை வாசலில் இலந்தை பழம் லேக்கா உருண்டை கொடுக்காப்புளி எல்லாமே காலனாதான், அதாவது இரண்டனாவில் 1/8. டிபிஜி கடையில் அழிக்கும் ரப்பர், கட்டை பேனா, மைக்கூடு, ரூல்டு பேப்பர், பிளாட்டிங் பேப்பர் இத்தனை வாங்கியும் இரண்டனாவுக்கு சில்லறை தருவார், அல்லது ஒரு புளிப்பு மிட்டாய் தருவார். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது மார்கழி மாதத்தில் பகல் 10 தேர்முட்டி அருகில் தரையில் பள்ளம் தோண்டி துருத்தி வைத்து சாணி பூசி பெரிய வானலி அமைத்து அதில் கொள்ளிடம் மணலை கொட்டி அதனுடன் வறுக்கப்பட்டு உற்சாகமாக வெடிக்கும் பட்டாணி ஒரு பை நிறைய இரண்டனாவுக்கு கிடைக்கும். இரவு பெட்ருமாக்ஸ் வெளிச்சத்தில் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை, கொக்கோகம் போன்ற புத்தகங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு வாங்கலாம். ரங்கராஜாவில் கேப்டன் மார்வல் படம் தரை டிக்கெட் இரண்டனா, தங்கராசு மிதிவண்டி நிலையத்தில் அவர் சைக்கிள் இரண்டனாவுக்கு எடுக்கலாம். அதற்கு கீழே ஒரணா, அரையணா, காலணா, தம்பிடி போன்ற பரிவார நாணயங்கள் இருந்ததால் இரண்டனா இருக்கிறவன் ஆகாகான் போல உணரலாம். விகடன் பச்சை நீல நிறத்தில் அச்சிட்ட சிறுவர் மலருடன் இரண்டனா, ஒரு பாக்கெட் கலர் கலராக இருக்கும் வலப்பம் இரண்டனா, லிப்ஸ்டிக் போல சிவப்படிக்கும் மிட்டாய், ஐஸ் கட்டியை சரக் சரக் என்று தேய்த்து சர்பத் ஊற்றி உறிஞ்சுவதுடன் ஒரு காத்தாடி, தலையாரி பம்பரம் எல்லாம் வாங்கலாம். என்னென்னவெல்லாம் இரண்டனாவில் வாங்கலாம்! அப்பேற்பட்ட இரண்டனா நாணயத்தை தொலைத்து விட்டேன். எப்படியா சொல்கிறேன். பாட்டி என்னை ஒரு ஆழாக்கு எண்ணெய் வாங்கி கொண்டு வா என்று இரண்டனா கொடுத்து அரையர் கடைக்கு அனுப்பினாள். கூடவே ஒரு கிண்ணியும் கொடுத்தாள். ஈயம் பூசினது, வாயகன்றது தான். அந்த வயசில் ஸ்தலத்துக்கு ஸ்தலம் ஓட்டம்தான். 1 நிமிஷத்திற்குள் அரையர் கடைக்கு வந்து, மாமா ஒரு அழகு எண்ணெய் என்றேன். அரையர் கடை என்று எப்படி பெயர் வந்தது தெரியாது. கடை சொந்தக்காரர் அரையர் இல்லை, ஐயங்கார்தான். ஆனால் கோவில் அரையர்கள் பரம்பரையெல்லாம் கீழே உத்தர வீதியில் இருந்தார்கள். இந்த அரையர் எங்கள் வீட்டுக்கு 8 வீடு தள்ளி இருந்தார். சாதி வழக்கத்துக்கு மாறாக பலசரக்கு கடை வைத்திருந்த ஒரே ஐயங்கார். சன்னமான குரலில் வரவேற்பார். எப்போதும் பலகையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். நிலக்கடலையோ முந்திரி பருப்போ எதையும் கண்ணெதிரே இருந்தாலும் வாயில் போட்டுக்கொள்ள மாட்டார். கையில் பனை ஓலை விசிறி விசிறி கொண்டிருப்பார். அவர் கடையில் ஏலக்காய், கிராம்பு, கோதுமை, அரிசி, லவங்கப்பட்டை, சீமெண்ணெய் எல்லாம் கலந்து ஒரு சுகமான வாசனை வீசும். என்ன எண்ணெய்டா? நல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, ஆமணக்கு எண்ணெயா, வழக்கெண்ணெயா, வேப்பெண்ணெயா என்றார். அப்போதுதான் இவ்வளவு எண்ணெய் இருப்பது தெரிந்து நான் மீண்டும் பாட்டியுடன் ஓடி வந்து, என்ன என்ன பாட்டி என்றேன். உன்னை கண்ண கண்ணமாக இழைக்கணும். நம்ம ஆற்றுல எப்போவாவது நல்லெண்ணெயை தவிர ஏதாவது பயன்படுத்துவோமா? நல்லெண்ணெய் தாண்டா என்றாள். மீண்டும் ஓடிப்போய் ஒரு ஆழாக்கு நல்லெண்ணெய் மாமா என்றேன். நல்லெண்ணெய் ஆழாக்கு 2.5 ஆனா ஆச்சே, பாட்டிக்கிட்ட போய் இன்னும் 1.5 வாங்கிட்டு வரியா என்றார் கடைக்காரர். நான் மீண்டும் ஓடி வந்து சொல்ல, ஏண்டா மடையா, ஆழாக்கு 2.5 அணான்னா 2 அணாவுக்கு உண்டானதே வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன புத்தி கிடையாத உனக்கு, இப்படி பறக்க பறக்க ஓடிண்டே இருப்பியா? நீ சொல்லவே இல்லையே பாட்டி என்றேன் நான். நியாயந்தானே, காதில் வாங்கிக்கோ. அரையர் கடைக்கிட்ட போய் போன வாரம்தான் 2 அணா ஆழாக்கு ஒரு முழு ஆழாக்கு கொடுத்தாரேன்னு கேளு. இல்லைன்னா 3/4 வீச ஆழாக்கு போட சொல்லு. நன்னா பார்த்து எல்லா எண்ணெயும் பாத்திரத்தில் விழுந்து கீழே சொட்டாமல் வாங்கிண்டு வா. வர்றப்போ ஓடி வராதே, கொட்டிட போகிற. இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் தேவையில்லாதபடி அடுத்த முறை அரையர் கடைக்கு போக விடாமல் வழியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ராஜன் கேர்ள்ஸ் ஸ்கூல் எதிரில் தெரு நடுவில் தேர்முட்டி அருகில் கொட்டு சத்தம் கேட்டது. அதை கடந்து தான் அரையர் கடைக்கு போக முடியும். கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. நையாண்டி மேளம் கேட்டது. மத்தளம் அவ்வப்போது உருமியது. பைஜாமா அணிந்த ஒரு சிறுமி அலட்சியமாக உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி பல்ட்டி அடித்து சுற்றி வந்தாள். அவளை விட சற்றே பெரிய சிறுவன் ஒரு கழியை லாவகமாக தூக்கி நிறுத்த மஸ்தான் தரையில் வட்டம் வரைந்து அதில் பாம்பு பொட்டிகள், ஒரு மகுடி, வேறு என்ன என்னவோ உபகரணங்களை, கோழிமுக்கு இறகு போர்த்திய போர்வை, கருப்பு துண்டு என்று பலவித உபகரணங்களை பரப்பி கொண்டிருக்க, வாங்க வாங்க நாகூர் பாபா மோடி மஸ்தான் பரம்பரை, மனுஷனை பாம்பாக்குவேன், பாம்பை மனுஷனாக்குவேன் என்றான். ஒரு கீரி ஆணியில் தனிப்பட்டு சுற்றி வந்து கொண்டிருக்க மோடி மஸ்தான் என்னையே பார்த்து, பயப்படாத பக்கத்தில் வந்து குந்து என்று என்னை அழைத்தான். அந்த புரட்டைத்தலை சிறுமி சின்ன பல்வரிசையில் என்னை பார்த்து சிரித்தாள். ஆழாக்கு எண்ணெயை மறந்தேன். முதல் வரிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அவ்வப்போது மத்தளம் தட்டி கொண்டு அவன் இடைவிடாமல் பேசினான். கந்துமத கரியை வசமாக்கலாம், கரடிப்புலி வாயை கட்டுவேன், சிங்கத்தை முதுகில் போட்டு பார்ப்பேன், பாம்பை எடுத்து ஆட்டுவேன். இது என்ன என்று சபையோரில் ஒருவரை கேட்டான். ஒரணா என்னது என்று கேட்க சபையில் சிரிப்பு. நெருப்பில் அர்த்தம் வச்சு வேதிச்சு வித்துருவேன், வேற யாரும் பார்க்காம உலகத்திலேயே உழவுவேன், எப்பவும் இளமையாக இருப்பேன், மற்றொருவன் சரீரத்தில் பூந்துடுவேன், தண்ணியில் நடப்பேன், நெருப்பில் குந்துவேன், எல்லாம் எதுக்காக என்று கேள்வி கேட்டு தயங்கி தன் சட்டையை நீக்கி பட்டென்று வயிற்றில் எதிரொலி கேட்க தட்டி, பாழும் ஒவுத்துக்காக என்றான். நீ காசு கொடுக்கவானா, உன் காசை உன் மடிமேலே வச்சுக்கோ, வித்த பாரு பார்த்து. மஸ்தான் குஷியாயிருச்சின்னு 1 அணா 2 அணா 1/2 ரூபா 1/2 ரூபா 1 ரூபா தட்டில் போடு, பச்சை பிள்ளையை பந்தாடப் போகிறேன், எல்லோரும் பலமாக கைத்தட்டுங்கோ என்று சொல்லி நாங்கள் கைத்தட்ட காத்திராமல் உய் உய் என விசிலடித்தான். நான் அவன் விந்தையில் பரிபூர்ணமாக ஐக்கியமானேன். தைரியமுள்ள யாராச்சும் இங்கே வாங்க என்று கேட்க ஒரு சிறுவன் முன்னால் வந்து நின்றான். அந்த பையனை கூப்பிட்டு அவன் முன் விரலை என்னவோ பண்ண அவன் சட்டென்று தூங்கி போக அழுக்கு துண்டால் போர்த்தி படுக்க வைத்தான். யார் வீட்டு புள்ளையோ இது என்றான். தரையில் ஒரு முகம் வரைந்தான். அந்த முகத்திற்கு ஒரு வாய் மட்டும் பெருசாக வரைந்தான். பக்கத்தில் ஒரு பேனா கத்தியை வைத்தான். பாம்பு பெட்டியை திறந்து அதை உசுப்பிவிட ஒரு முறை அவன் மணிக்கட்டில் கொத்தியது. அது த என்று அதட்டினான். உள்ளுணர்வில் அங்கிருந்து விலக வேண்டும் என்றுதான் தோன்றியது எனக்கு. ஆனால் கட்டி போட்டவன் போல ஆகிவிட்டேன். ஜென்மத்துக்கு இந்த இடத்தை விட்டு போகப் போவதில்லை. கீரிப்பிள்ளை ஒன்றுக்கு போனது. அந்த பைஜாமா சிறுமி பெரிய கொம்பை வைத்து கொண்டு அவன் தோளில் கயிற்றுக்கு எவ்வி அதன் மேல் தாவகமாக நடந்தாள். அதன்பின் கழிமுனையில் படுத்திருக்க இவன் கீழே இருந்து பேலன்ஸ் பண்ணி அவளை சுற்றினான். இந்த நேரத்தில் எல்லாம் பையன் கண்மூடி படுத்திருந்தான். எனக்கு மிகவும் கவலையாயிருந்தது. யார் பெத்த பிள்ளையோ, இதை எழுப்ப வேணாமோ என்று நினைத்தேன். வித்தை பார்த்திங்கோ, இப்போ நம்ம ராணி தட்டு கொண்டாருவா, ஓரண்ணா ரெண்டண்ணா போடுங்கோ என்று சொன்னபோது சபையோர் மெல்ல எழுந்திருக்க, ஏய் என்று குலை நடுங்கும்போது அதட்டு போட்டான். பப்பார திருள் வித்தை காட்டிட்டு காசு வாங்காமல் போக மாட்டான் அந்த மஸ்தான். நீ மட்டும் காசு தராமல் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் பார் என்று கையில் அந்த பேனா கத்தியை எடுத்து தரையில் வரைந்திருந்த வாயை கீறினான். படுத்திருந்த பையன் வாயிலிருந்து இரத்தம் வந்தது. இதான் உனக்கும் ராத்திரி. அப்படியே எல்லோரும் மூச்சடங்கி கதிகலங்கி போய் நின்றோம். மௌனமான சூழ்நிலையில் அவன் கத்தியை காட்டிக்கொண்டே மெல்ல எங்களிடம் வந்தான். நான் என்னிடம் இருந்த இரண்டனாவை போட்டதை அவன் பார்க்கக்கூட இல்லை. உடுக்கை அடித்து கொண்டே சுற்றி சுற்றி வந்தான். கீரியும் சுற்றி கொண்டு வந்தது. வித்தை எப்போது முடிந்தது ஞாபகம் இல்லை. மெல்ல கனவிலிருந்து விடுபட்டவன் போல நடந்து வந்தேன். வீட்டின் அருகில் வந்தபோதுதான் நிஜ உலகத்து நிதர்சனங்கள் எனக்கு உரைக்க, எங்கே ரெண்டனா என்பது மட்டுமன்றி எங்கே என் கிண்ணியையும் வைத்துவிட்டு வந்துவிட்டேன். பாட்டி சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தாள். ஏண்டா இத்தனை நாழி என்னையை மேடையில் வச்சுட்டோ, பாடம் படிக்கப்போ என்றாள். மீண்டும் திருக்கோடிக்கு ஓடினேன். அதற்குள் வித்தைக்காரன் சாமக்கிரியைகளை கவர்ந்து கொண்டு சென்றிருக்க வேண்டும். வெறிச்சோடி இருந்தது தெரு. போய்விட்டான். நான் செய்வதறியாத திகைத்து நிற்க தெற்கு சித்திரை வீதி மூலையில் மீண்டும் கொட்டு சத்தம் ஒலித்தது. சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினேன். தெற்கு வாசல் அருகில் வாணிவிலாஸ் பிரஸ் எதிரில் அவன் அடுத்த டேரா போட்டிருக்க மெல்ல கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. வித்தைக்காரன் அருகில் சென்றேன். அந்த பையன் வாயில் இரத்தம் வந்து கிடந்தவன் பைஜாமா பொண்ணுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தான். வித்தைக்காரன் எங்கள் வீட்டு கிண்ணியை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். இது எவ்வளவு பெரும் என்பது போல. வா தம்பே, நான் வந்து கீழே சித்திர வீதியில் வித்தை பார்க்க வந்தேங்க. கிண்ணியை விட்டுட்டு போயிட்டேங்க. அந்த கிண்ணி என்னது என்றேன். தம்பி வந்தியா, கிண்ணி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன என்றேன். இங்கூட வரியா, வித்தை காட்ட லால்குடி பிச்சாண்டர் கோயில் இந்த பக்கம் குளித்தலை அந்த பக்கம் புதுக்கோட்டை வரைக்கும் போகலாம் என்றான். பைஜாமா சிறுமி என்னை பார்த்து மோகனமாக சிரித்தாள். ஏபிசி புஸ்தகம் வச்சிருக்கியா என்று கேட்டாள். நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு விசும்ப ஆரம்பித்தேன். என் கிண்ணியை கொடு என்று. கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். அவன் என்னிடம் அந்த கிண்ணியை கொடுக்காமல் அவ்வப்போது நீட்டி நீட்டி கொடுப்பது போல் கொடுத்து கையை இழுத்து கொண்டான். நான் பெரிதாக ஆழ ஆரம்பித்ததும் கொடுத்தான். கிண்ணியை கொடுத்துட்டு வந்துடு, நல்ல ஐரூட்டு சாப்பாடு போடுறேன், ஊர் உலகமெல்லாம் சுற்றலாம், பனாரஸ் அலகாபாத் கல்கத்தா என்றான். நான் வீட்டுக்கு திரும்பும்போது அந்த பெண் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். வரல, வரப்போ ஏபிசி புஸ்தகம் கொண்டுட்டு வா என்றாள். நான் ஓடி வந்து அவசரமாக என் உண்டியலை உடைத்து எட்டு காலனா சேர்த்து அரையர் கடைக்கு போய் எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். பாட்டி திட்டுவாளோ என்று நான் வித்தைக்காரருடன் போயிருந்தால் என்ன ஆயிருப்பேன் என்று இந்த வயதில் எப்போதாவது எண்ணி பார்ப்பேன். தலையில் முண்டாசு கட்டி கொண்டு ஒரு கையில் மத்தளம் தட்டி கொண்டு மற்றொரு கையால் புல்லாங்குழல் வாசிக்க அந்த பெண் சுழன்ற சுழன்ற ஆட, எது எப்படியோ இந்த கதை எழுதியிருக்க மாட்டேன். நன்றி. மீண்டும் ஒரு கதையுடன் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.